சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு ஒன்று.
நாம் அல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுரிமைகளால் போற்றி பணிகின்றேன்.
ஒரு நல்ல சமயத்துக்கு ரெண்டு அடையாளம் அவசியமாக கருதப்படுகிறது. ஒன்று, அறிவு மார்க்கமாக கடவுளை அடைகிற வழி. அடுத்தது, உணர்வு மார்க்கமாக கடவுளை அடைகிற வழி. இந்த ரெண்டு வழியும் இருந்தால்தான் ஒட்டுமொத்த மக்களும் அந்த சமயத்தை பின்பற்ற முடியும். ஏனென்றால் மக்கள் மத்தியிலே இரண்டு பகுதியாக மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று அறிவு சார்ந்தவர்கள், மற்றது உணர்வு சார்ந்தவர்கள். அப்படி ரெண்டு பகுதியாக அது நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரியும். சில பேர் எல்லாம் அறிவாலேயே பார்க்கிறவர்கள், சில பேர் உணர்வாலேயே பார்க்கிறவர்கள் என்று மக்கள் ரெண்டாக பிரிந்திருக்கிறார்கள். இந்த பிரிவிலே ரெண்டு பேரும் கடவுள்கிட்ட போக வேணுமா இருந்தா எந்த ஒரு சமயமும் அறிவு மார்க்கமாக கடவுளிடம் செல்வதற்கான வழியையும் காட்ட வேண்டும், உணர்வு ரூபமாக கடவுளிடம் செல்லுகிற வழியையும் காட்ட வேண்டும். அப்படி ரெண்டையும் காட்டுகிற மதம்தான் சரியான ஒரு மதமாக இருக்க முடியும். அந்த வகையிலே சைவ சமயம் தன்னை ஒரு உயர்ந்த மதமாக அடையாளம் காட்டுகிறது. எப்படி என்று கேட்டால், உணர்வு சார்ந்து கடவுளை அடைவதற்கான பாதையை பக்தி மார்க்கம் என்றும், அறிவு சார்ந்து கடவுளை அடைகிற பாதையை தத்துவ மார்க்கம் என்றும் சைவ சமயிகள் ரெண்டாக பிரித்துக் கொள்கிறார்கள். பக்தி மார்க்கம் ஊடாகவும் கடவுளை அடையலாம், அறிவு மார்க்கம் ஊடாகவும் கடவுளை அடையலாம். சில சமயங்களிலே வந்த பிரச்சனைகள் என்ன என்று கேட்டால், அறிவு மார்க்கமாக கடவுளை அடையலாம் என்று சொல்கிறவர்கள் பக்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எல்லாம் அறிவால் ஆராய்ந்துதான் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற சில மதங்கள் உண்டு. அதுபோல உணர்வு மார்க்கமாக கடவுளை அடையலாம் என்று சொல்லுகிறவர்கள் அறிவு மார்க்கமாக கடவுளை அடையவே முடியாது என்று பிடிவாதம் பிடிப்பார்கள். அப்படி இல்லாமல் ரெண்டு மார்க்கத்தின் ஊடாகவும் கடவுளை அடையலாம் என்று எந்த சமயம் சொல்கிறதோ அந்த சமயம்தான் எல்லா மக்களுக்குமான சமயமாக இருக்கும். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்பு ஏதோ விதத்துல சொல்லி இருப்பேன் என்றது என்னுடைய அபிப்பிராயம். இந்த பக்தி மார்க்கமாக சொல்லப்படுகிற நம்முடைய சமய வழிபாடுகள், அதைத்தான் நாங்கள் தோத்திரங்கள் என்று பிரிக்கிறோம். பக்தி மார்க்கமாக கடவுளை அடைதல். கடவுளை அடைவதற்கு ரெண்டு வழிமுறைகளை சொல்லுகிறார்கள். ஒன்று குரங்கு பக்தி, மற்றது பூனை பக்தி என்று ரெண்டு வகையாக பக்தியை பிரிக்கிறார்கள். இந்த குரங்கு பக்தி என்பது அது என்ன மார்க்கட சம்பந்தம் மக்கட சம்பந்தம் என்று ஏதோ ஸ்ரீராம் சொல்லலாம். நீங்களும் இடையில பேச விரும்புகிறவர்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா அத்தியாவசியம் வந்தா மட்டும் சொல்லுங்க. இந்த ரெண்டு மார்க்கத்திலே குரங்கு மார்க்கம் என்பது நாங்கள் இறைவனை பற்றுவது நம்ம புத்தியாலே, பூனை மார்க்கம் என்பது இறைவன் நம்மை பற்றுவது. ஆகவே பக்தி மார்க்கத்தாலே இறைவனை அடைவது என்பது நாம் இறைவனை பற்றுகிற, இறைவன் நம்மை பற்றுகிற பாதை. அப்படி அல்லாமல் மாறி நாம இறைவனை பற்றுகிற பாதை என்கின்ற பொழுது அது அறிவு மார்க்கம் என்று சொல்லுகிறோம். பக்தி மார்க்கத்தை அதை சொல்லுகிற நூல்களை தோத்திர நூல்கள் என்றும், தத்துவ மார்க்கத்தை அறிவு மார்க்கத்தை தத்துவ மார்க்கம் என்று சொல்வார்கள். அறிவு மார்க்கத்தினூடாக சொல்லுகிறவர்களை சாத்திர நூல்கள் என்றும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறார்கள். நம்முடைய தோத்திர நூல்கள் அடிப்படையிலே திருமுறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அளவோடு தோத்திர நூல்கள் முடிவடையவில்லை என்பது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். ஏனென்றால் 12 திருமுறைகள் வகுத்ததோடு திருமுறைகள் முடிந்து விட்டது, பக்தி நூல்கள் முடிந்து விட்டது என்று சில பேர் பிடிவாதம் பிடிப்பார்கள். எப்பவுமே நான் சொல்லுகிற ஒன்று, இது நான் பின்னாலே சொல்லுகிறேன், சமயத்திலே விட்டு வீதியாக நின்று இறைவனை தரிசிக்கிற மனப்பக்குவம் வேண்டும். இல்லாவிட்டால் சமயமே நமக்கு ஒரு மலமாக நம்மை பற்றி கொள்ளும். அப்படி பற்றிய பல பேர் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் பிடிவாதம் பிடிப்பார்கள். 12 திருமுறை தொகுக்கப்பட்டு விட்டது, ஆகவே அதுக்கு மேலே திருமுறை இல்லை. எங்க ஊர் ஆறுமுகநாவலர் அப்படி பிடிவாதம் பிடித்தார். எங்க ஊர்லயே ஆறுமுகநாவலர் என்று ஒரு பெரிய கல்வி முந்தி வகுப்புலே உங்களுக்கு நான் அவரை பற்றி சொல்லி இருக்கிறேன். அவருடைய படிப்பு என்பது நினைக்க முடியாத ஆழமான ஆச்சரியமான படிப்பு. ஆனால் சமயத்திலே ஒரு வன்மையான பிடிவாதம் கொண்டவர். தமிழ்நாட்டிலே வந்திருந்து கூட பல சமய தொண்டுகள் செய்தவர். அவருக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டால், வள்ளலார் சுவாமிகள் தன்னுடைய பாடல்களை திருமுறைகளாக தொகுத்ததும் அருப்பா என்று அதற்கு பெயரிட்டதும் அவருக்கு உடன்பாடு இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் திருமுறைகள் என்றால் அது சிவவாக்காக வந்தவை மட்டும்தான் திருமுறைகள், அதுக்கு பிறகு திருமுறைகள் இல்லை என்று அவர் அதை ரொம்ப கண்டனம் பண்ணினார். அதுபோல அருப்பா என்று சொல்வது பிழை, இது மறுப்பா என்று அதை கண்டனம் பண்ணி அதுக்கு வழக்குகள் நடந்ததையெல்லாம் நிறைய நம்முடைய வரலாற்றிலே உண்டு. அது அந்த பிடிவாதம் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். நான் என்னுடைய நூலொன்றிலே திருமுறைகள் தொடரட்டும் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அதுல என்ன சொல்லுகிறேன் என்றால், 12 திருமுறைகளையும் தொகுக்க வேண்டிய தேவை என்னவென்றால், எப்பொழுதும் தொகுப்பு நூல்கள் ஏன் உண்டாகிறது என்று கேட்டால், தனித்தனியே நூல்கள் இருந்தால் அது காலத்திலே சிதைந்துவிட மறைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலேதான் சங்க பாடல்கள் சொல்லிவிட்டேன் கூட தொகுப்பு நூலாக அகநானூறு புறநானூறு என்று தொகுப்பு நூலாளாக ஆகிவிட்டால் அந்த நூல்கள் பாதுகாக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்குமே தவிர நிச்சயம் பாதுகாக்கும் என்று சொல்ல முடியாது. அது பாதுகாக்கப்படுவது இயற்கையினுடைய வேலை. இயற்கை அங்கீகரித்த நூல்கள் பாதுகாக்கப்படும். இவை இந்த நூல்கள் கூட இயற்கை அங்கீகரிக்கப்பட்ட பணியால் தான் தொகுப்பு நூல்களாக மாறின என்பது என்னுடைய அபிப்பிராயம். அப்படி தொகுக்கப்பட்ட திருமுறைகளை விட அதற்கு பிறகும் கூட நிறைய அறுநூல்கள் உண்டாகித்தான் இருக்கு, தோத்திர நூல்கள் உண்டாகித்தான் இருக்கிறது. நான் அந்த கட்டுரையிலே எழுதுகிற பொழுது நான் எழுதியிருந்தேன். அதுல என்ன சொல்லியிருந்தேன் என்றால், பின்னாலே வந்த சில நூல்களை நாங்கள் இன்னும் தொகுக்க வேண்டும், திருமுறைகள் தொகுக்க வேண்டும். அதற்கு நான் ரெண்டு மூன்று சான்றுகள் சொல்லியிருந்தேன். ஆரம்பத்திலே திருமுறைகள் நம்பியாண்டார் நம்பி தொகுக்கிற பொழுது 7 திருமுறைகளை தொகுத்தார் என்றுதான் பலரும் சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு வந்த திருமுறைகள் பின்னாலே வந்த அறிஞர்களாலே திருமுறைகளாக ஏற்கப்பட்டன என்றும், அதிலே ஒரு ஐயக்கருத்து உண்டு. ஆனால் நிச்சயமாக ஒன்று தெரியும், சேக்கலாருடைய பெரிய புராணம் 12வது திருமுறையாக நிச்சயம் இவருக்கு பின்னாலே தான் சேர்க்கப்பட்டது. ஆகவே தொகுக்கப்பட்ட பிறகும் புதிய திருமுறைகளை தொகுக்கலாம் என்பதற்கான அனுமதி நம்முடைய மதத்திலே இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. என்றால் பெரிய புராணம் சேர்க்கப்பட்டுள்ளது. அப்படி பெரிய புராணத்தை சேர்க்கலாம் என்றால் நாங்கள் இன்னும் நல்ல நூல்கள் வருகிற பொழுது அவற்றையும் திருமுறைகளாக தொகுப்பதிலே நட்டமில்லை என்று என்பது என்னுடைய கருத்து. அதை கட்டுரையிலே எழுதியிருக்கேன். அதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை வரும், புது திருமுறைகளை சேர்க்க போகிறோம் என்று நாங்கள் தொடங்குகிற பொழுது எல்லாரும் நான் ஒரு பாடலை எழுதிவிட்டு என் பாடலையும் திருமுறையாக சேர்த்துக்கொள் என்று கேட்க தலைப்படுவார்கள். அது மனித இயல்பு, திருமுறைகளில் என் பாட்டும் வந்து விட வேணும் என்று அவரவர் சேர்க்க தலைப்பட்டால் அது ஆபத்தாக போய்விடும். அப்படியானால் எப்படி அதை தேர்ந்தெடுப்பது என்பதற்கு நான் ரெண்டு இது சொல்லியிருந்தேன், காரணங்கள் சொல்லியிருந்தேன். அதில் ஒன்று, காலம் கடந்து அந்த நூல் நிலைக்க வேண்டும். இது இப்ப இன்றைக்கு நான் எழுதி போட்டு கண்ணதாசன் பாடினார், வைரமுத்து பாடினார், அந்த பாட்டு அறுநூலாக சேர்க்க முடியாது. இப்போ அந்த நூல் காலம் கடந்து நிலைக்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை. அப்ப இயற்கை அங்கீகரிக்கிறது என்பது தெரிய வரும். இரண்டாவது, ஓதுவார்க்கு அது பயன் செய்ய வேண்டும், ஓதுதல் பயன் செய்ய வேண்டும். தேவாரத்தை படித்தால் நமக்கு பயன் செய்கிறது என்று சொல்றது போல அந்த நூல்களை நாம் ஓதினோம் அந்த நூல் நமக்கு பயன் செய்யுமாக இருந்தால் அது நிச்சயமாக அறுநூலாக இருக்கும், அவற்றை திருமுறைகளாக தொகுக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அதை எழுதியிருக்கிறேன். அப்போ திருமுறை என்பது ஒரு பகுதி, பக்தி மார்க்கமாக கடவுளை காணுகிற பகுதி. அதுக்கு பிறகு அறிவு மார்க்கமாக வாழுகிற சில பேர் இருக்கிறார்கள். இந்த ரெண்டுக்கும் இடையிலே ஒரு சமரசம் பண்ண முடியாதா, ரெண்டுக்கும் இடையிலே ஒரு சமரசம் பண்ண முடியாதா, என் பக்தி மார்க்கத்தையும் அறிவு மார்க்கத்தையும் சேர்க்க முடியாதா என்றால் சேர்க்க முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு வாழ்க்கையிலேயே நாங்கள் பழகுகிற மனிதர்களோடு பழகுகிற பொழுது தெரியும், சில பேர் எதையும் உணர்வு பூர்வமாகத்தான் பார்ப்பார்கள். அவர்களை நாம் மாத்த முடியாது. மாத்திரம் என்றால் அது பொய்மையாக இருக்கும். சில பேர் எல்லாவற்றையும் அறிவுபூர்வமாகத்தான் பார்ப்பார்கள். அந்த அறிவுபூர்வமாக பார்க்கிறவர்களை நாம் உணர்வு பூர்வத்துக்கு கொண்டு வர முடியாது. அது பிறப்பிலே வரக்கூடிய இயற்கை. சில பேருக்கு புத்தி தான் முதல் வேலை செய்யும், சில பேருக்கு இதயம்தான் முதல் வேலை செய்யும். ஆகவே ரெண்டு பகுதியினர் நிச்சயமாக இருக்க போகிறார்கள். ரெண்டு பகுதியினரும் கடவுளை தேடுவார்கள். ரெண்டு பகுதியினரும் தேடி அடைகிற பாதை வேறு வேறாகத்தான் இருக்க போகிறது. அதிலேதான் நான் சொன்ன முதல் பாதை பக்தி பாதை, அதற்கான நூல்கள் ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லப்படுகிற நூல்கள். இதை தவிர அறிவு பாதையிலே பிறந்த சில பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதையும் அறிவுபூர்வமாக காண வேண்டும். எங்கள் செந்திலை போல ஏதாவது ஒன்றே அதை அப்படி பார்க்க முடியாதா, இப்படி பார்க்க முடியாதா என்று தேடுதல். அது இயற்கை. அதை நாம பாராட்டவும் முடியாது, குறை சொல்லவும் முடியாது. அது காகம் ஏன் கற்பாக இருக்கிறது என்றால் அது காகம், அது கற்பாகத்தான் இருக்கும். கிளி ஏன் பச்சையாக இருக்கிறது என்றால் அது கிளி, அது இயற்கை. அதை நாம் மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. அதுதான் அது அதனுடைய இயற்கையின் வழி இருக்க வேண்டிய அமைப்பு. அப்போ புத்தி வேலை செய்கிறவன் கேள்வி கேட்காமல் அவனாலே இருக்க முடியாது. பக்தி மார்க்கத்திலே ஒத்துக்கொள்வதுதான் வழிபாடு முறை. பெரியவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்களா, கேட்டு கேள்வி இல்லாமல் அதை ஒத்துக்கொள். உண்மையிலே இது மிக உயர்ந்த ஒரு பாதை. இன்றைய அறிவுலகம் இதை ஏற்றுக்கொள்ளாது. அதன் அப்படி முட்டாள்தனமாக எதையும் ஒத்துக்கொள்வதா என்று கேட்பார்கள். ஒத்துக்கொள்வதிலேயே இருக்கிற நன்மை ஒத்துக்கொண்டு பார்த்தால்தான் தெரியும். ரொம்ப புத்திசாலித்தனம் பண்ணினால் பண்ணுவதை விட ஒத்துக்கொள்வதிலே பல நேரத்திலே நன்மை நமக்கு நடக்கிறது. அது ஒத்துக்கொள்வது அந்த இயல்புள்ளவனுக்கு அதுதான் சரி. அறிவு பாதையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் என்ன செய்வான் என்றால் அவனாலே கேள்வி கேட்காமல் இருக்க முடியாது. கேள்வி கேட்கிற புத்தி உள்ளவனை கேள்வி கேட்டாங்க என்று சொன்னால் அதுக்கும் பிழை. புத்தி கேள்வி கேட்க, இது ஏன், நான் ஏன் கடவுளை கும்பிட வேண்டும், கடவுளை ஒருவர் இருக்கிறாரா, இப்படி கேள்விகள் எழும்புமாக இருந்தால் அவன் புத்தியாலே கடவுளை காண முற்படுகிறான் என்று அர்த்தம். அப்படி அர்த்தம் இருக்குமா இருந்தால், அப்படி இயல்பு இருக்குமா இருந்தால் அதையும் அடக்கக்கூடாது. புத்தி மார்க்கமாக அவன் கடவுளை அடைவதற்கான வழியை தேட வேண்டும். இதுதான் நம்முடைய பெரியவர்கள் செய்த முடிவு. இதிலே ஒரு சிக்கல் வருகிறது என்ன என்றால், புத்தி மார்க்கமாக கடவுளை காண்பது ஒரு பாதை என்று நான் சொன்னேன், அறிவு மார்க்கமாக கடவுளை காண்பது ஒரு பாதை என்று சொன்னேன். அப்போ ரெண்டு பாதையாலே தேடுகிற பொழுது ஒரு பொருளே ரெண்டு பொருளாக நமக்கு காட்சி தந்து குழப்பம் ஏற்படுத்தாதா? ஒரே சமயம், ஒரே சமயம், சைவ சமயம் என்கின்ற ஒரே சமயம், இந்த ஒரே சமயம் சக்தி மார்க்கம் என்ற ஒரு பாதையையும் அறிவு மார்க்கம் என்ற ஒரு பாதையையும் காட்டுமேயானால் ரெண்டு பாதையை எப்படி ஒரு பொருளை அடைவதற்கு இருக்க வேண்டும் என்று குழப்பங்கள் உண்டாகாதா என்று கேட்டால் உண்டாகாது என்று சொன்னார். ஏனென்றால் அடைய போகிற முடிவிடம் ஒன்று, பாதை இரண்டே தவிர அடைய போகிற முடிவிடம் என்பது ஒன்றாகத்தான் இருக்க போகிறது. கடவுளை ஒருவன் சக்தி ரூபமாக போய் காணப்போகிறான், மற்றவன் அறிவு ரூபமாக காணப்போகிறான். காணுகிற இடம் என்பது ஒன்று. ஆகவே ஒரு பொருளை எப்படி கண்டாலும் அந்த பாதையிலே மாற்றம் ஏற்படாது என்று நம் பெரியவர்கள் முடிவு செய்தார்கள். பக்தி மார்க்கத்துக்கு நம்முடைய திருமுறைகளை சொன்னேன். அதிலே ரொம்ப முக்கியமாக இந்த விஷயம் உங்களுக்கு நான் முந்தி சொல்லி இருக்கிறேன். முக்கியமாக சொல்வார்கள் பெரிய புராணத்தை பக்தி மார்க்கத்தினுடைய அடிப்படை நூல், 63 கதை சொன்ன நூல். அந்த நூலிலே 63 பக்தி மார்க்கமாக கடவுளை கண்டவர்கள். அந்த பக்தி மார்க்கமாக கடவுளை கண்டவர்களிலே அதி உச்சமாக போற்றப்படுகிறவர் கண்ணப்பனாயினார். அப்போ பக்தி மார்க்கமாக சொல்லப்பட்ட அந்த பெரிய புராணத்தினுடைய உயர் பக்திமான் என்று கருதப்படுகிறவர் கண்ணப்பர். அந்த கண்ணப்பருடைய கதையிலே அதை பாடுகிற பொழுது சேக்கலார் சிவனை நோக்கி பொன்முகலாய ஆற்றிலே குளித்து விட்டு திருக்காலத்தி மலையிலே ஏறுகிறார் கண்ணப்பர். அப்படி ஏறுகிற பொழுது சேக்கலார் பாடுகிறார், அவர் துவப்படிகளை கடந்து சென்றார் என்று சேக்கலார் பாடுகிறார். தத்துவப்படிகளை கடந்து செல்வது என்பது பக்தி மார்க்கத்திலே போகிறவனும் தத்துவப்படியை தானாக கடப்பான், அது அதிலே அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. அதுபோல தத்துவ மார்க்கத்திலே போகிறவனும் பக்தி மார்க்கத்தை போய் தொழுவான். ரெண்டும் ஒரே இடம் நோக்கி நகர்கிற பாதை என்றபடியால் எங்கோ ஒரு இடத்திலே அந்த பாதை ரெண்டும் சந்திக்கும். இதுதான் அவர்கள் சொன்ன, நம்முடைய பெரியவர்கள் சொன்ன முடிவு. கண்ணப்பர் சொல்வதை சொல்லுகிற பொழுது சொல்வார், பேணு தத்துவம் என்னும் பெருகு சோபானம் ஏறி மலையிலே ஏறுகிறார், தத்துவங்கள் என்று சொல்லப்படுகிற படிகளை கடந்தார் என்று சேர்க்கிறாரு பாடுகிற பொழுது பாடுகிறார். அதுபோல தத்துவ நூல்களின் தலைநூலாக கருதப்படுகிறது சிவஞான போதம். இந்த சிவஞான போதத்திலே 12 சூத்திரங்களிலே அறிவு பாதையை வரையறுத்து காட்டுகிறார் மெய்கண்ட தேவர். அந்த 11 சூத்திரங்களிலேயும் அறிவாக எப்படி ஆண்டவனை அடைவது, தேடுவது, காணுவது என்ற வழியெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தவர் 12 சூத்திரத்திலே நிறைவு சூத்திரத்திலே சொல்வார், மாலரு நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணினத் தொழுமே என்று, கோயிலையும் சிவனடியார்களையும் தொழுங்கள் என்று அந்த சூத்திரத்தை முடிக்கிறார். அப்போ பக்தி பாதையிலே போனவன் தத்துவ பாதையை கடந்தான் என்றும், தத்துவ பாதையிலே போனவன் பக்தி பாதையை கடந்தான் என்றும் பதிவுகள் உண்டு. ஏனென்றால் போகிற இடம் ஒரே இடம் என்றபடியால் அண்மிக்க 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 எல்லா பாதையும் ஒன்றாக கலந்துவிடும். இதுதான் தத்துவத்துக்கும் தப்பிக்கும் உள்ள வித்தியாசம். என்னை கேட்டால் நான் ஒரு ஒரு பொதுவான பதிவு, நான் ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு அடிப்படை உண்மையை சொல்லுகிறேன், தத்துவங்களை முறைப்படி ஆழமாக படித்த ஒருவன் அல்ல. இது ஒரு தன்னடக்கத்துக்காக அல்லது அவையடக்கத்துக்காக சொல்லுகிற விஷயம் இல்லை. இதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டிலே தத்துவ நூல்களை நன்றாக படித்த பல பேர் இருக்கிறார்கள், நிறைய படித்திருக்கிறார்கள். நான் அந்த அளவு படிக்கவில்லை. ஆனால் என்னை பொறுத்தளவிலே எனக்குள்ளே ஒரு அபிப்பிராயம் அன்று தொடக்கம் இன்று வரையும் இருக்கிறது என்ன என்று கேட்டால், தத்துவம் படிக்கிற பாடம் இல்லை. தத்துவத்தை ஒரு பாடமாக நினைத்து படிப்பது என்பது பெரிய தவறு. தத்துவம் என்பது, நான் திருக்குறள் சொல்லுவது பொழுது சொல்வேன், திருக்குறள் என்பது ஒரு கல்வி அல்ல, வாழ்க்கை என்பது. தத்துவம் என்பது ஆன்மாவை சார்ந்து ஏற்படுகிற ஒரு உணர்வே தவிர புத்தி சார்ந்த ஒரு விஷயம் இல்லை. இதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து கொள்ள தவறினால் என்ன நடக்கும் என்று கேட்டால், கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அறிவை இந்த தத்துவ கல்வி பிடித்து அதை ஆணவமாக மாற்றி நம்மை நமக்கு கேடு செய்யும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தயவு செய்து தத்துவத்தை ஒரு கல்வியாக படிக்கப் போகிறோம் என்று நினைத்து வந்திருந்தால் இந்த வகுப்போடு நீங்கள் நின்று விடுவது நல்லது என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஏனென்றால் தத்துவம் படித்து ஆணவம் வந்தால் அந்த ஆணவம் கடைசி வரையும் போகாது. தத்துவம் என்பது கடவுளை அடைவதற்கான ஒரு பாதையாக கொள்ள போகிறோம். ஆகவே ரொம்ப புத்திசாலித்தனம் பண்ணி ரொம்ப கேள்வி கேட்டு என்றால் இது புத்திய கிளறுகிற முறைதான் இப்ப நாங்க படிக்க போகிற தத்துவ முறை. ஆகவே அது புத்தியை ரொம்ப கூர்மைப்படுத்தி கொண்டே இருக்கும், கூர்மைப்படுத்த கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். ரொம்ப நான் படித்து விட்டேன் என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அந்த ஆணவம் தான் கடைசி வரைக்கும் போகாத ஆணவமாக இருக்கும். ஆகவே தத்துவத்தை படிக்கிற பொழுது ஒரு உணர்வை பெற்றுக் கொள்ளப் போகிறோம் என்ற அளவிலே மட்டும் நீங்கள் படிப்பது நல்லது என்று நினைக்கிறேன். இவ்வளவும் நான் சொன்னது ஒரு முன்னுரை. இதை தெரிந்து கொண்டுதான் நீங்கள் தத்துவத்துக்குள்ளே நுழைய வேண்டும். தத்துவம் என்பது ஆண்டவனை திடீரென்று ஒத்துக்கொள்ளாமல் படிப்படியாக ஆராய்ந்து ஒத்துக்கொள்ளுகிற ஒரு பாதை. அந்த பாதையையும் நம்முடைய சமயம் மிக தெளிவாக காட்டுகிறது, ஒன்றுக்கொன்று முரண்பாடு இல்லாமல் காட்டுகிறது. புத்தி மார்க்கத்தை படிக்கிற பொழுது தத்துவ மார்க்கத்துக்கு அது முரண்பாடு இல்லாமல் இருக்கிறது. அதுபோல பக்தி மார்க்கத்தை படிக்கிற பொழுது தத்துவத்துக்கு அது முரண்படாது, தத்துவத்தை படிக்கிற பொழுது பக்திக்கு அது முரண்படாது. ஆகவே எந்த ஒரு பாதையையும் நாம் தெளிவாக தேர்ந்தெடுத்துக் கொண்டு மெல்ல மெல்ல அதற்குள்ளாக நகரலாம். எப்படி திருமுறைகள் 12 தொகுக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல சித்தாந்த நூல்களை 14 நூல்களை தொகுத்திருக்கிறார்கள், உயர்ந்த நூல்கள் என்று தொகுத்திருக்கிறார்கள். இந்த 14 நூல்களுமே ஒரே செய்தியைத்தான் சொல்ல போகின்றன. நான் இந்த படிப்பிலே இருக்கிற கஷ்டம், ஆரம்பத்திலே நான் பட்ட கஷ்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் ஆணவம் கண்மம்மாயே பதிவ சுவாசம் இதையே தான் இந்த எல்லா நூலும் சொல்ல போகின்றன. அப்ப ஒரு நூல் படித்தால் போதாதா? இத்தனை நூல்களை வைத்து திரும்ப திரும்ப வேதனைப்படுகிறோம் என்ற கேள்வி நமக்கு எழும். அதற்கு என்ன பதில் என்று கேட்டால், நான் திருக்குறள் படிக்கிற பொழுதும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரே தரத்திலே விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல இது. என்னுடைய ஆசிரியர் முன்பு சொன்னது சொல்லியிருக்கேன், இந்த வீட்டு சுவருக்கு வெள்ளை அடிப்பதா இருந்தால் ஒரே முதல் ஒரு தரம் அடித்து காய விட்டு, பிற ஒரு தரம் அடித்து காய விட்டு, பிற ஒரு தரம் அடித்து காய விடுற பொழுது அந்த வெள்ளை கடுமையான வெள்ளையாக மாறும். அப்ப ஒரே இடத்திலே நாலு தரம் அடிக்க கூடாதா என்று கேட்டால், அடிக்கிறது அப்படி அடிக்க கூடாது, அடித்தால் சரியாக வராது. அதே போலத்தான் இந்த படிப்பையும் ஒரே விஷயத்தை மெல்ல மெல்ல வளர்த்தெடுத்து கொண்டு போகிறார்கள். மெல்ல மெல்ல முதல் நூலிலே ரொம்ப எளிமையாக சொல்லி, அடுத்த நூலிலே அதை விட கொஞ்சம் கடுமையாக சொல்லி, அப்படி படிப்படியாக சொல்கிறார்கள். எல்லா விஷயமும் தரத்திலே தான் நிற்கிறது, தரத்துக்கு குறைந்து இல்லை. எளிமைப்படுத்தி இருக்கிறார்களே தவிர மலினப்படுத்தவில்லை. இப்ப எல்லாம் பெரும்பாலும் எளிமைப்படுத்துவது என்பது மலினப்படுத்துவது, அது அப்படி இல்லாமல் தரத்தோடு சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லப்பட்ட நூல்களிலே, இந்த 14 நூல்களிலே சித்தாந்தம் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கான முதல் நூலாக கருதப்படுவது உண்மை விளக்கம் என்கின்ற இந்த நூல். இன்றைக்கு நாங்கள் படிக்க தொடங்க போகிற நூல். இதை மனவாசகம் கடந்த தேவர் என்கின்ற ஒருவர் ஆக்கியிருக்கிறார். இவர் மெய்கண்ட தேவருடைய மாணாக்கர்களிலே ஒருவர். இது சும்மா சின்ன செய்திகள், எனக்கு நான் இப்படியான செய்திகள் பிழையாகவும் சொல்லக்கூடும், நீங்கள் புத்தகத்திலே பார்த்துக் கொள்ளுங்கள். மனவாசகம் கடந்த தேவர் என்று அவருக்கு பெயர். மெய்கண்ட தேவாருக்கு மிக பல மாணவர்கள் இருந்தார்கள். அதிலே இந்த சித்தாந்த நூல்களை இயற்றியவர்களே முக்கியமானவர்களாக கருதப்படுகிறவர்கள் ஒருவர் அருணந்தி சிவாச்சாரியார். அவர் பற்றி கதையை நான் உங்களுக்கு வகுப்பிலே பல தரம் சொல்லியிருக்கிறேன். அருணந்தி சிவாச்சாரியார் மெய்கண்ட தேவருடைய தந்தையினுடைய குருவாக இருந்தவர். பிறகு அந்த கதையை உங்களுக்கு பல தரம் சொன்னபடியால் நான் திருப்பி இப்பொழுது சொல்லவில்லை. பிறகு சின்ன பிள்ளையா 3 வயதிலே மெய்கண்ட தேவருக்கு ஞானம் உண்டாகிறது. அந்த 3 வயது ஞானம் உண்டான காரணத்தினாலே அவர் தன்னுடைய தந்தையினுடைய குருவுக்கு இவர் குருவாக மாறுகிறார். மெய்கண்ட தேவர் அந்த 3 வயதிலே அவருக்கு சிஷ்யனாக மாறுகிறார் அருணந்தி சிவாச்சாரியார். அவரை போன்று ஒரு சிஷ்யனாக கருதப்பட்டவர் தான் மனவாசகம் கடந்த தேவர். அவர் பற்றிய வரலாறுகள் பலது ஒன்றும் இல்லை என்று இந்த நூல்கள் சொல்கின்றன. அவர் எழுதிய நூல்தான் இந்த உண்மை விளக்கம். அந்த நூலை நாங்கள் திருக்குறள் படிப்பது போல ஒரு நூலை படித்து படிப்படியாக வாசித்து வாசித்து விளங்கி கொண்டு போவதுதான் முறையான நூல் படிக்கிற முறை. சும்மா எனக்கு தெரியும் என்பதற்காக ஒரு சூத்திரத்தை சொல்லி விளக்கம் கிளிவிட்டு போறது வேறு. ஒரு நூலாசிரியர் உரையாசிரியர் எழுதியதை வெற்றி கொண்டு நாங்கள் படிப்படியாக இந்த நூலுக்குள்ளே நுழைகிற முறையிலே தான் இந்த நூலை படிக்கப் போகிறோம். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற நூல் ஆனந்தராஜன் என்கின்ற ஒரு பெரிய சைவ சித்தாந்த புலவர், ஒரு இப்பொழுதும் வாழ்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் எழுதிய உரை நூலைத்தான் இந்த உண்மை விளக்கம் என்கின்ற இந்த நூலுக்கு உரையாக எடுத்துக்கொண்டு வாசிக்கப்போம். படிப்படியாக உங்களிலே ஒருத்தர் வாசிக்க நான் அதுக்கு விளக்கம் சொல்லுகிற முறையிலேயே இந்த நூலையும் படிப்பதுதான் நல்லது என்று நினைக்கிறேன். அப்பொழுதுதான் ஒன்று கூட விடுபடாமல் தொடர்ந்து வரும்.